காலத்தை வென்றவன் நீ,
சுந்தரதாஸ் படைக்கும்
காவியமானவன் நீ.
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.
அண்ணா திமுகவில் எம்ஜிஆருக்கு அடுத்த தலைவராக இருந்தவர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன். ஆனால் திறமையாக வழிநடத்தவும் மக்களிடையே செல்வாக்குடன் திகழவும் அவரால் முடியாது என்பது எம்ஜிஆரின் கணிப்பு. எனவே ஒரே உரையில் இரண்டு வாள்களை வைத்துக் கொள்ள எம்ஜிஆர் முற்பட்டார்.
நிர்வாக ரீதியாக கட்சியை வழிநடத்த தன் நம்பிக்கைக்குரிய ஆர் எம் வீரப்பனையும், மக்கள் மத்தியில் சென்று கட்சியை வளர்க்க ஜெயலலிதாவையும் அவர் பயன்படுத்தினார்.
கல்யாணத்தையே வெறுக்கிறேன், அது ஒரு கொடுமையான திருவிழா, ஆளுக்கு பெண்ணை அடிமையாக்குற அக்கிரமமான ஒப்பந்தம்.
வெரி குட், வெரி குட். என்ன புரட்சிகரமான கருத்து அம்மாடி. எதிர்காலத்துல உங்களை பத்தி ஒரு சரித்திரமே எழுதுவாங்க. ஆமா,
ஆனா இதுவரைக்கும் பெண்களை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஏன் சரித்திரம் இருக்காது வேலையா? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண் தான் உயர்ந்தவன். அந்த ஆணுக்கு பணிவிட செய்யறதுக்காகத்தான் ஆண்டவன் பெண்ண படைச்சான். புராணம், கதை, கவிதை எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஏன் வேலையா? நீயே சொல்லு. இந்த நாட்டுல பிறந்த மகா மகா மேதைங்க பெண்ணுக்கு தான் புத்தி சொன்னாங்களே தவிர, ஆணுக்கு எந்த உபதேசமாவது எங்கேயாவது உண்டா? எப்போதாவது உண்டா? இல்ல அதை கேட்க இதுவரைக்கும் ஒரு நாளையாவது இருந்தது உண்டா?
ஏன் இல்ல? அதான் நீங்களே வந்துட்டீங்களே, கேளுங்க, நல்லா கேளுங்க, ரைட்ட விடாதீங்க.
வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்தமையால் அவர்களினால் இணைந்து செயலாற்ற முடியவில்லை. இவர்கள் இருவருடைய மோதல் கட்சிக்குள்ளும் எதிரொலித்தது. வீரப்பன் அணி, ஜெயலலிதா அணி என இரண்டு அணிகளாக பிரிந்து இவர்கள் செயற்பட்டார்கள். வீரப்பன் அணிக்கு எம்ஜிஆரின் மனைவி வி என் ஜானகியின் ஆதரவு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன் உடல்நிலை காரணமாக இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் எம்ஜிஆர் தவித்தார். அவருடைய உண்மை தொண்டர்களோ துடித்தார்கள்.
1987 ஜூலை மாதம் தமிழக முதல்வர் எம்ஜிஆருடன் கலந்தாலோசித்துவிட்டு பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை சென்று இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையை கச்சாத்திட்டார். 1987 டிசம்பர் மாதம் நேருவின் சிலையை திறந்து வைக்க ராஜீவ்காந்தி சென்னை வந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆரும் கலந்து கொண்டு உரையாற்றினார். எம்ஜிஆர் கலந்து கொண்ட இறுதி நிகழ்ச்சியாக இதுவே அமைந்தது.
என் தாய் திருநாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவர்க்கும் கலை கோயில் இது. என் தாய் திருநாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவர்க்கும் கலை கோயில் இது. அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போல், நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது.
டிசம்பர் மாதம் 23 இரவு எம்ஜிஆரின் உடல்நிலை மோசமானது. 24 அதிகாலை அவருடைய உயிர் பிரிந்தது. செய்தி அறிந்த தமிழகமே ஸ்தம்பித்தது. லட்சக்கணக்கான மக்கள் தமது சொந்த உறவினர் மறைந்துவிட்டது போல துயரப்பட்டனர்.
மாமனிதர் எம்ஜிஆரின் மறைவினால் மக்கள் வெள்ளம் கண்ணீர் வடிக்கிறது. அரசியல் உலகம் அலறி துடிக்கிறது. கலை உலகம் கலங்கி தவிக்கிறது. அகில உலகமும் அதிர்ச்சி அடைகிறது. தாய்க்குலத்தின் பாசத்தலைவர், அண்ணாவின் இதய கனி, காலத்தை வென்றவர், வரலாற்று நாயகர் எம்ஜிஆர் காவியமாகிவிட்டார். அண்ணா வழியில் 10 காலம் நல்லாட்சி நடத்தி ஆற்றல் மிகுந்த முதலமைச்சரை இழந்து தேசமே துக்கத்தில் மூழ்கியுள்ளது.
இந்தியாவை கடந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் என்று பல நாடுகளில் அவரது மறைவு பெரிதும் உணரப்பட்டது. பல தலைவர்கள் சூழ்ந்து வர, மக்கள் கதறியழ, 42 மரியாதை குண்டுகள் முழங்க, இராணுவ மரியாதையுடன் அவர் உடல் சென்னை மரீனா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது.
தேரேது சிலையேது திருநாளேது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது பூவேது கொடியேது வாசனையேது புன்னகையே கண்ணீராய் மாறும் போது தேரேது சிலையேது திருநாளேது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது.
அரசியல் தலைவர்கள் வந்து போய்விட்டார்கள். ஆனால் எம்ஜிஆரின் செல்வாக்கை பெற்றவர்கள் எவரும் இல்லை எனலாம். அவர் மறைந்து 30 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இன்னமும் அவரது பெயர் எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர்களால் தினமும் உச்சரிக்கப்பட்டு வருகின்றது. நூற்றாண்டு விழா கண்ட எம்ஜிஆர் பெயரினால் இன்றும் தமிழகத்தில் பல இடங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பாடசாலை பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் சீருடைகள் வழங்கப்படுகின்றன. இவற்றை அவர் உருவாக்கிய கட்சி செய்யவில்லை, அவருடைய ரசிகர்கள் அன்பர்கள் இன்றும் செய்கிறார்கள். அவருடைய படங்கள் இன்றும் திரையிடப்பட்டு ஓடுகின்றன. இது ஓர் அசாத்தியமான நிலையாகும்.
45 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் கதையெழுதி தயாரித்து வெளியிடப்பட்ட ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை எந்த தியேட்டரில் வெளியிட்டோமோ அதே தியேட்டரிலேயே 45 ஆண்டுகளுக்கு பிறகு இதை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான முறைப்படி டிஜிட்டல் முறையிலே தயாரித்து வெளியிடுவதற்கு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் கதை எழுதி தயாரித்த என்னையே அழைத்து படம் அன்றைக்கு வெளியிட்ட அதே தியேட்டரிலேயே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். 90 வயது நிரம்பி இருக்கிற நான் இன்றைக்கும் உங்கள் முன்னாலே நின்று பேசுகிறேன். நான் தியேட்டருக்குள்ளே நுழைகிற பொழுது என்னை ரசிக்கிற புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கிலே நின்று வரவேற்றார்கள்.
இதுபற்றி ஆர் எம் வீரப்பன் இப்படி கூறுகிறார்.
எம்ஜிஆருக்கு இருக்கும் இத்தனை சிறப்புகளெல்லாம் தனிமனித வழிபாடு என்று கருதினாலும் அவருக்கு முன்பும் பின்பும் வந்தவர்களுக்கு இந்த தனிமனித வழிபாடு ஏனோ இருக்கவில்லை. சாதாரண தமிழ் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துவிட்ட எம்ஜிஆர் 100 ஆண்டை கடந்தும் நிலைத்து நிற்பார் என்பது நிச்சயம்.
காலத்தை
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
ஒலித்த குரல்கள் நந்திவர்மன் மற்றும் இந்துமதி. எழுத்தும் ஆக்கமும் சுந்தரதாஸ். தயாரிப்பு ரைசல்.